கிறிஸ்தேசுக்கள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக தேவனுடைய சமூகத்தில் நாம் பெற்றெடுக்கிற இந்த வாய்ப்பிற்கு தேவனிடத்தில் நன்றிகளை தாழ்மையோடு ஏறெடுத்துக்கொண்டு இந்த வால்யூம் ஸ்டடியில் நம்ம கடந்த முறை பார்த்த 16வது பாடம், புதிய சிருஷ்டினுடைய தற்கால உரிமைகள் ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பை நாம் தியானிக்கலாம். போன வாரம் நம்மளால புதிய சிருஷ்டி எடுக்க முடியல, ஆனா அதற்கு முந்தின வாரம் 16வது அதிகாரம் நாம் பார்த்தோம், 16வது பாடம். சோ அந்த பாடத்துல புதிய சிருஷ்டிகள் இந்த பூமியில இருக்கும் போது, அவர்கள் மாம்சத்திலே இருக்கும் பொழுது, தேவன் அவங்களுக்கு வைத்திருக்கிற அந்த சந்தோஷங்கள், அந்த உரிமைகள் என்ன என்று நாம பார்த்தோம். சோ அதுல ரொம்ப முக்கியமா தேவன் அவருடைய வாக்கு தத்தங்களின் மூலம் நமக்கு தந்திருக்கிற அந்த நம்பிக்கை, அதாவது கர்த்தர் இயேசு கூட ஆளுகை செய்கிற அந்த மாபெரும் நம்பிக்கை, திவ்ய சுபாவத்துல பரலோகத்துல இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கை நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா ஒரு ஆசீர்வாதமா இந்த மாம்சத்துல நாம் இருக்கும் போது அந்த நம்பிக்கையே அப்படி இருப்பதை நாம் அங்க பார்த்தோம். அதே சமயத்துல அந்த உண்மையான நம்பிக்கை அதே நமக்கு முன்பாக வைத்து அதை சந்தோஷமாக உணர்ந்து கொண்டு அந்த நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளும் படிக்கு இந்த பூமியில புதிய சிருஷ்டிகள் இருக்க வேண்டும். ஆனா சாத்தான் அந்த உண்மையான நம்பிக்கைக்கு நம்பிக்கை இருக்க வேண்டிய இடத்துல சில தவறான நம்பிக்கைகளை வைத்து அதன் மூலம் தேவனுடைய ஜனங்களை வஞ்சிக்கிறது கூட நாம பார்த்தோம். அதாவது என்னன்னா, தேவன் அந்த உண்மையான நம்பிக்கையை தான் வச்சு அவருடைய ஜனங்களை இந்த சுவிசேஷத்தை அழைத்தெடுக்கிறார். சோ இந்த சுவிசேஷத்துல தேவனுடைய ஜனம் என்று யாராவது தங்களை சொல்லி கொண்டாங்கன்னா, அவங்க கண்டிப்பா அந்த ஒரே நம்பிக்கையை பிடித்துக்கொண்டு அந்த நம்பிக்கையை பெற்றிருக்கிறதுனாலே அந்த சந்தோஷத்தை உணர்ந்து இந்த மாம்சத்துல அவங்களுடைய பலியின் சீவியத்தை அவங்க நிறைவேற்றும். ஆனா சாத்தான் ரொம்ப தந்திரமா, சப்போ தேவனுடைய வெளிச்சத்துக்குள்ள யாரும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மெய்யான நம்பிக்கை இருக்க வேண்டிய இடத்துல நிறைய பொய்யான நம்பிக்கைகள் இங்க வைக்கிறார். சோ அதுதான் நம்ம உதாரணமா நிறைய பார்த்தோம். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய நம்பிக்கைகள், மரித்தால் உடனே எங்க போயிடுவோம், பரலோகம் போயிடுவோம், அது எப்ப போவோம், மறிச்ச அடுத்த கனப்பொழுதே பரலோகம் போவோம், இதெல்லாம் எப்படி தேவனுடைய வார்த்தைக்கும் தேவன் நமக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிற வாக்கு தத்தங்களுக்கும் விரோதமா இருக்குதுன்னு தான் அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம சகோதரர் சொன்ன சில பாயிண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். சோ அந்த மாதிரி சில தவறான அந்த நம்பிக்கைகளை ஜனங்களுக்கு முன்பாக வைத்து ஜனங்களை தேவனிடத்துல சேர விடாத படிக்கு சாத்தான் செய்கிறது கூட அங்க பார்த்து நம்ம முடிச்சோம். சோ இன்னைக்கு நாம தொடர்ந்து தி பிரசன்ட் ஜாய்ஸ் ஆஃப் தி நியூ கிரியேஷன், அப்படின்னா தற்காலத்துல புதிய சிருஷ்டிகளுக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சி என்ன, அந்த சந்தோஷம் என்ன, அதேதான் மெயின் டாபிக்ல இருந்தே தான் சப் டாபிக் எடுத்து பேசுறார். ஆனா இப்போ நமக்கு என்ன சந்தோஷம், நம்ம சந்தோஷப்பட்டு கொள்ள வேண்டிய, நாம் அனுபவிக்க வேண்டிய மகிழ்ச்சி என்னென்ன காரியங்கள் தேவன் நமக்கு அங்க வைத்திருக்கிறார் என்று நாம அங்க பார்க்கணும். சோ இதோட நாம் இன்றைக்கு இந்த பாடத்தையும் நிறைவு செய்கிறோம். அடுத்து ஒரே ஒரு பாடம் தான் நமக்கு அங்க இருக்கு தேவன் கிருபையில. சரி, அப்போ புதிய சிருஷ்டிகளுடைய தற்கால சந்தோஷம் என்ன? சோ நம் மாம்சத்தில் இருக்கும் போது நம் எண்ணி சந்தோஷப்படுறதுக்கு என்ன காரியங்கள் தேவன் நமக்கு அவருடைய திட்டத்துல அங்க வைத்திருக்கிறார். பார்க்கும் போது பிரதர் எப்படி ஆரம்பிக்கிறார்னா, ஒரு கான்சக்ரேட்டட் வாழ்க்கை, உடன்படிக்கை பண்ணின ஒருவருடைய வாழ்க்கை ரெண்டு கோணத்துல அங்க பார்க்கப்படுது. சோ அங்க இருந்து ஆரம்பிக்கிறார். அதாவது தேவனிடத்துல தங்களை முழுவதுமாக அர்ப்பணிச்சு அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணி அந்த ராஜரீக ஆசாரிய கூட்டத்துல புதிய சிருஷ்டியா மாறின ஒருவர், அவருடைய வாழ்க்கையில கண்டிப்பா அநேக பூமிக்குரிய விஷயங்களை, பூமியில அவங்களுக்கு சந்தோஷம் சமாதானம் கொடுத்த அநேக விஷயங்களை அவங்க பலி செலுத்தணும். இதுதான் ஒரு கான்சன்ட்ரேட்டட் ஒரு வாழ்க்கை. சோ அவங்க பூமிக்குரிய சந்தோஷங்கள் நிறைய விஷயத்த பலி செலுத்தும் போது செலுத்துவதா நம்ம பார்க்கணும். இது அவங்களுடைய வாழ்க்கை. சோ இதைய ஒரு அன்கான்சன்ட்ரேட்டட் உடன்படிக்கை செய்யாத ஒருத்தர் இதை எப்படி பார்ப்பார்னா, அவங்க எல்லா சந்தோஷத்தையும் இழக்கிறதா தான் பாக்குறாங்க. ஏன்னா பூமியில நமக்கு என்னென்ன சந்தோஷம் கொடுக்குதோ அதையெல்லாம் நம்ம என்ன பண்றோம், தேவனுக்காக பலி செலுத்துறோம். ஒரு உடன்படிக்கை பண்ணின ஒருத்தர், சோ அப்போ உடன்படிக்கை பண்ணாத ஒருத்தர் இந்த உடன்படிக்கை பண்ணினவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் எப்படி ஃபீல் பண்றாருன்னா, இவங்க பூமிக்குரிய விஷயங்கள் எல்லாவற்றையும் தியாகம் செய்யறதுனால அவங்களுக்கு இந்த பூமியில சந்தோஷப்படுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு தான் அவங்க பாக்குறாங்க. ஆனா அதே சமயம் ஒரு புதிய சிருஷ்டி தேவனிடத்துல முழுவதுமாக ஒப்பு கொடுத்த ஒரு புது சிருஷ்டி அவங்களுக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா நம்ம சந்தோஷப்படுறதுக்கு இந்த பூமியில நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ இந்த பூமியின் காரியங்களை நாம தியாகம் பண்ணினாலும், பூமியில நமக்கு சந்தோஷம் கொடுத்த விஷயங்களை நாம தேவனுக்காக பலி செலுத்திட்டாலும், அது இருந்த இடத்துல பரலோகத்தின் சந்தோஷங்களை தேவன் நமக்கு அங்க வச்சு நம்முடைய மனதை நிறைவாக்குகிறார் அப்படிங்கறத ஒவ்வொரு புது சிருஷ்டியும் புரிஞ்சிருக்கிறாங்க. சோ இது ரெண்டு கோணத்துல ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒருத்தருடைய வாழ்க்கையை அங்க பார்க்கிறோம். சோ புதிய சிருஷ்டிகள் எப்படி இந்த ஒரு பார்வையில பாக்குறாங்க பாருங்க. டாபிக் என்னன்னா, தற்காலத்துல புது சிருஷ்டிகளுக்கு என்ன சந்தோஷம். ஏன் இந்த டாபிக் பேசணும் அப்படின்னா, பொதுவா ஒரு உடன்படிக்கை பண்ணாதவர் உடன்படிக்கை பண்ணினுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, இவங்க வாழ தெரியாதவங்க, எல்லாவற்றையும் என்ன பண்றாங்க, தியாகம் தியாகம் சொல்லிட்டு அர்ப்பணிச்சிடுறாங்க. அவங்க இந்த பூமியில சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்கு அப்படித்தான் அவங்க பாக்குறாங்க. ஆனா தேவனுடைய உண்மையான ஒரு புது சிருஷ்டிக்கே கிளியரா தெரியும், நான் இழக்கிறது பலி செலுத்துவது பூமிக்குரிய சந்தோஷங்கள், ஆனா அது இருக்கிற இடத்துல நான் பெற்றுக்கொள்வதோ பரலோகத்துல இருக்கிற சந்தோஷங்கள். ஏன்னா இவங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு வசனம், அந்த வசனம் நீங்க வாசிங்க. யோவான்ல 16:20. நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனால் உங்கள் துக்கம் என்ன ஆகும், கண்டிப்பா சந்தோஷமாக மாறும். சோ இந்த கோணம், இந்த கோணத்துல தான் புதிய சிருஷ்டிகள் அவங்க வாழ்க்கையை பார்ப்போம். கண்டிப்பா இந்த பூமியில நமக்கு நிறைய பாடுகள் இருக்கு, நிறைய பலிகள் நாம் செலுத்தணும், நிறைய உபத்திரங்களுக்குள்ள நாம் அங்க போவோம். எப்படி சாதாரண உலக ஜனங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள்லாம் வருதோ அதெல்லாம் நாம் அனுபவிக்கணும். நம்முடைய மாம்சத்துல கண்டிப்பா நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும், நம்முடைய மாம்ச பிரகாரமான வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அதே சமயத்துல எப்படி கர்த்தர் இயேசு கூட பாடுபடுவது உண்மையோ, அதே போல் அவரோடு கூட ஆளுகை செய்வதும் உண்மைங்கிற இந்த விஷயம் புதிய சிருஷ்டிகளுக்கு அங்க நல்லா தெரியறதுனால அவங்க ஒரு விஷயத்துல கிளியரா இருப்பாங்க. இந்த பூமியில கூட நாம சந்தோஷப்படுறதுக்கு சில முக்கியமான விஷயங்களை தேவன் நமக்கு ஆசீர்வாதமா நம்முடைய கரங்கள்ல அங்க வைத்திருக்கிறது, அது உண்மை. சோ அப்போ அப்படி இருக்கும் போது அந்த சந்தோஷம் என்ன அப்படி நம்ம கேட்டோம்னா, மறுபடியும் தான் அதாவது முன்னாடி பேசின பாயிண்டே தான் நமக்கு மறுபடியும் பிரதர் அங்க பேசுறாரு. என்னன்னா, எப்படி தேவனுடைய அந்த வாக்கு தத்தங்கள், சகோதர சகோதரிகளே, அந்த வாக்கு தத்தங்கள் சொல்லும் போது நம்ம ஒரு வார்த்தை தான் அந்த வாக்கு தத்தங்கள், ஆனா அந்த அந்த வார்த்தையில நமக்கு என்னென்ன வாக்கு தத்தங்களா இருக்கோ அதெல்லாம் மைண்ட்ல அங்க வரணும். சோ அந்த வாக்கு தத்தங்கள் மீது நமக்கு ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தம் என்று சொல்லும் போது ஆளுகை, அழியாமை, திவ்ய சுபாவம், பிதாவினுடைய சமூகத்துல யுகா யுகங்களுக்கும் இருப்பது, உலக ஜனங்களை ஆசிர்வதிக்கிறது, இதெல்லாம் அந்த வாக்கு தத்தங்களை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். சோ இந்த வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நமக்கு இந்த பூமியில மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக அங்க இருக்குது. அப்போ இந்த வாக்கு தத்தத்தை நம்பிட்டு இருக்கிற ஒருத்தர் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், பிரதர் அருமையா சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, அந்த வாக்கு தத்தத்தை நம்பும் போது பூ மாதிரி நிறைய சந்தோஷம் பூக்கும் சொல்றாரு. ஒரு வனாந்தரத்துல எப்படி சந்தோஷம் பூ எப்படி பூக்குதோ அது எப்படி இருக்குமோ அது மாதிரி இந்த வாக்கு தத்தங்கள் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கிற ஒரு புதிய சிஷ்யனுடைய வாழ்க்கையில இந்த வாக்கு தத்தங்கள் தான் அவங்க கண்களுக்கு முன்பாக எப்பொழுதும் இருக்குது, அதை மாத்திரமே அவங்க கண்களுக்கு முன்பாக வைத்து இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கன்னா, அந்த வாக்கு தத்தங்கள் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் மூலம் அவங்களுக்கு இந்த பூமியில சந்தோஷம் அதிகமா அங்க ஊற்றெடுக்கும் என்பது அது ஒரு உண்மை. சோ இதுதான் அங்க பிரதர் அருமையா சொல்ற ரொம்ப அருமையா அந்த உதாரணம் சொல்றார். The joy springs up as flowers in a desert. சோ இந்த வாக்கு தத்தங்கள் மேல இருக்கிற அந்த நம்பிக்கையின் மூலமே ஒரு பாலைவனத்துல பூ பூக்குறது போல சந்தோஷம் ஒரு புது சிருஷ்டிக்கு இந்த பூமியில அங்க பூக்கும் சொல்றார். சோ அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அதே சமயத்துல இது பத்தாதுன்னு சொல்றார். சோ அந்த வாக்கு தத்தங்கள் மேல நம்பிக்கை வச்சு அதனால சந்தோஷப்படுறது மாத்திரம் புதிய சிருஷ்டிக்கு பத்தாது, மாறாக நெக்ஸ்ட் இவங்க என்ன காரியம் செய்ய வேண்டும் அப்படின்னா, அந்த 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 நம்பி அந்த சந்தோஷத்தை மேலும் மேலும் விருத்தி ஆக்கணும், அது ரொம்ப முக்கியம். சோ அப்போ அந்த 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 நம்பிக்கை வைக்கிறது மாத்திரம் பத்தாது, அந்த சந்தோஷத்தை அதிகரிக்கிறதுக்கு அவங்க என்ன செய்யணும்னா, அந்த நம்பிக்கையை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான கிரியைகளை இந்த பூமியில இருக்கும் போதே அவங்க நடப்பிக்கணும், ஆக்டிவிட்டி இங்கிலீஷ்ல. சோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா வாக்கு தத்துவம் இருக்கு, தேவன் உண்மை உள்ளவர். அந்த வாக்கு தத்துவத்தின் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம், அதுவும் உண்மை. அந்த நம்பிக்கையின் மூலம் நம்முடைய வாழ்க்கையில இப்ப நிறைய சந்தோஷம் இருக்கு, அதுவும் நூத்துக்கு நூறு உண்மை. பட் பத்தாவது அது மாத்திரம், அந்த நம்பிக்கையை பெற்றுக் கொள்வதற்கு ஏற்ற கிரியைகள் கூட இப்ப நம்ம கிட்ட இருந்தால் மாத்திரம்தான் அந்த சந்தோஷம் கூட அங்க நிலையாக நிற்கும். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, பிரதர் அருமையா அதையும் இன்னொரு உதாரணத்துல சொல்றாரு. சோ அந்த நம்பிக்கைய நாம வளர்த்து கொள்ளணும், நாளுக்கு நாள் அந்த வாக்கு தத்தங்கள் மேல இருக்கிற அந்த நம்பிக்கையை நம்ம அங்க வளர்க்கணும். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? வாக்கு தத்தம், நம்பிக்கை, சந்தோஷம், மூணு லிங்க் ஆகும். சோ வாக்கு தத்தம் முன்னாடி வைக்கணும், அது மேல நம்பிக்கை இருக்கணும், அதன் மூலம் நமக்கு அந்த சந்தோஷம் இருக்கணும். இந்த சந்தோஷம் நிலையாகணும்னா அதைய நம்ம அதுக்கு ஏற்ற கிரியைகள் கூட நம்ம காண்பிக்கணும். இதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப முக்கியமா அவர் சொல்றாரு, ஜபத்தின் மூலம், ஜபத்தின் மூலம் தான் இந்த நம்பிக்கையை நம்ம அதிகரித்துக் கொள்ள முடியும், இந்த சந்தோஷத்தை நிலைப்படுத்தி கொள்ள முடியும். சோ இந்த கோணத்துல தான் கர்த்தர் இயேசு ஒரு வசனம் அங்க பேசுறாரு, யோவான்ல 16:24 பாருங்க, அவர் சொல்றாரு பாருங்க, உங்கள் சந்தோஷம் நிறைவாகும். கர்த்தர் இயேசு சொல்றாரு, சோ உங்கள் சந்தோஷம் முதல்ல அங்க இந்த வசனத்துல என்ன தெரியுதுன்னா, அப்ப புதிய சிருஷ்டிகளுக்கு பூமியில என்ன இருக்குது? சந்தோஷம் இருக்குது. அந்த சந்தோஷத்தை என்ன நம்ம பார்த்தோம். சோ உங்கள் சந்தோஷம் இருக்கு, ஆனா கர்த்தரே என்ன சொல்றாரு, அது மாத்திரம் பார்த்தா உங்கள் சந்தோஷம் என்ன ஆகணும் பாருங்க, நிறைவாகும். சோ நிறைவாகணும்னா நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வார்த்தை கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும் படிங்க. நீங்க என்ன பண்ணிக்குவீங்க? அப்ப என்ன லிங்க் தொடர்றது என்னன்னா, அப்ப கேட்டா எது நிறைவாகும்? நம்முடைய சந்தோஷம். கேட்கறதுன்னா எது அப்படின்னா, எது கேட்கறதுன்னா என்ன அர்த்தம்? ஜெபம். பியூட்டிஃபுல், அதான் அருமையா சொல்ற. சோ உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஜெபம் என்னைக்கும் அது ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய சப்ஜெக்ட்ஸ்ல நம்ம பாத்துருக்கிறோம், தெரியல ஆனா நம்ம நம்ம நமக்கு மத்தியில நம்ம ஜெபம் சப்ஜெக்ட் எப்பதான் எடுக்கிறோம் அப்படின்னா 53 மாத்திரம் தான் எடுக்கிறோம். ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியம் புதிய சிருஷ்டிகளுக்கு. ஏன்னா ஒரு சகோதரர் ஃபாரின்ல இருந்து வந்த போது ஒரு சப்ஜெக்ட் கொடுத்தார், அந்த தாட் உங்கள் மத்தியில் நம்ம பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம், ஆனா மீண்டும் நினைவுபடுத்தலாம். சோ அவர் அருமையா சொன்னார், ஜெபம் எப்படி ஒரு புதிய சிருஷ்டிக்கு அங்க இருக்குதுன்னு. சோ எப்படி ஒரு கடல்ல விழுந்துட்டு தத்தளிக்கிற ஒரு மனுஷன், அவரு உயிர் போயிடும் அந்த நிலைமையில தான் கடல்ல இருப்பார். சோ அப்ப அவரை காப்பாத்துறதுக்கு ஒரு ஒரு லைஃப் போட் ஒன்னு போகும், ஒரு சின்ன படகுல அவரை காப்பாத்துறதுக்கான அந்த வீரர்கள் போவாங்க. சோ போய் இவங்க முதல்ல என்ன செய்வாங்கன்னா, கடல்ல இருக்கிற அந்த மனுஷன் அவர் உயிரோடு அவரை மீட்டுக் கொள்ளணும்னா முதல்ல இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, போட்ல இருக்கிறவங்க ஒரு கயிறு தூக்கி அவர்கிட்ட போடுவாங்க. சோ அந்த தண்ணிக்குள்ள இருக்கிறவர் எதை பிடிக்கணும், அந்த கயிறு பிடிச்சிட்டா அவர் கிட்டத்தட்ட காப்பாற்றப்பட்டதாக தான் அர்த்தம். சோ அந்த கயிறுக்கு என்ன பேர்னா லைஃப் லைன், அதாவது ஜீவனை தக்க வச்சுக்கிறதுக்கான கயிறு, ரொம்ப முக்கியமானவர். சோ அந்த பிரதர் இந்த எக்ஸாம்பிள் சொல்லிட்டு சொன்னார், ஒரு புது சிருஷ்டிக்கு எது லைஃப் லைன் அப்படின்னா ஜபம். நாமும் கூட கடல்ல தான் இருக்கிறோம், வனாந்தரத்துல தான் இருக்கிறோம், வாழ்வோமா சாவமா தெரியாது, தத்தளிக்கிற ஒரு நிலை இந்த பூமியில. ஆனா ஒரு லைஃப் லைன் வரும் எங்கன்னா பரலோகத்துல இருந்து, பிதா கிட்ட இருந்து. சோ அந்த தொடர்பு இருக்கணும் எப்பயுமே. சோ அந்த ஜபம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நம்முடைய ஜீவன் கண்டிப்பா தேவன் கிட்ட அங்க இருக்கு, அது உத்தரவாதம். சோ அது புது சிருஷ்டிகளுக்கு இந்த ஜெபம் அவ்வளவு ரொம்ப முக்கியம். சோ பிரதர் ரசல் அதனால தான் நம்ம உணர்றோம், விசுவாசிக்கிறோம் என்னன்னா, இதுக்கப்புறம் அவர் பேசுறதெல்லாம் இந்த சப்ஜெக்ட்ல முழுக்க முழுக்க ஜெபம் பத்தி தான் அவர் அங்க பேசுறார், முழுவதுமே ஜெபம் பத்தி தான் அங்க பேசுறார். சோ நமக்கு சந்தோஷம் இருக்கு, ஆனா அந்த சந்தோஷத்தை நம்ம நிலைப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னா அது வந்துட்டு முழுக்க முழுக்க ஜெபத்தின் மூலமாக மாத்திரமே. அதனால்தான் கர்த்தரேசு இந்த வசனத்துல சொல்றார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுடைய சந்தோஷம் நிறைவாகும் படிக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, பெற்றுக் கொள்வீர்கள். சோ அப்படி அப்படி சொல்றார். இன்னொரு வசனம் கூட பாருங்க, சங்கீதம் 16:11 வசனம், பாருங்க, உங்களுடைய சமூகத்துல பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரானந்தம். ரொம்ப அருமையான வசனங்கள் தான் வச்சு லிங்க் பண்ணி பேசுறாரு. சோ இது யாருடைய சமூகம் பத்தி பேசிட்டு இருக்காங்க? தேவனுடைய சமூகத்துல என்ன இருக்குது? பரிபூர்ண ஆனந்தம், அப்புறம் அவருடைய வலது பாரிசத்துல நித்திய பேரின்பம் இல்லைங்களா. சோ அதனாலதான் ஜெபம் பத்தி பாருங்க, இந்த சந்தோஷம் எங்கதான் இருக்குன்னா தேவனுடைய சமூகத்துல, தேவனுடைய வலது பாரிசத்துல. சோ இதை நீங்க கர்த்தர் இயேசு சொல்லும் போது என்ன சொல்ற, இதை நீங்க கேட்டா உங்களுக்கு என்ன பண்ணுவார் தேவன், இதைய கொடுப்பார், உங்கள் சந்தோஷம் நிறைவாகும் படிக்கு அங்க கொடுப்பார். சோ இது இருக்கிறது பரலோகத்துல, ஆனா நாம் இருக்கிறது பூமியில. நாம் என்ன பண்ணணும், ஜபத்தின் மூலம் கேட்கணும், அதே தேவன் என்ன பண்ணுவார், நமக்கு அங்க தருவார். பட் இன் பிட்வீன் என்ன ஆகுது, இதுக்கு இடையில என்ன ஆகுதுன்னா ஒரு பியூட்டிஃபுல் தாட் நாங்க கொடுக்குறோம். உண்மையிலே ஜபம் என்ன, ஜபம்னா என்ன, ஜபம் உண்மையிலே நம்ம என்ன பண்ணணும், அது கூட அந்த சகோதரர் அந்த சப்ஜெக்ட்ல அருமையா சொன்னார். நம்ம கூட சில சமயங்கள உணர்த்தல. சோ இன்னைக்கு நாம கண்ணு மூடிட்டு பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே வார்த்தை நம்ம சொல்றோமோ, அடுத்த செகண்ட் நம்ம பூமியில இல்ல. அது நம்ம ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். கண்ணை மூடிட்டு எப்ப பிதாவை பார்த்து அப்பா நாம சொல்லிட்டோமோ ஜபத்துல, அடுத்த செகண்ட் நமக்குள்ள நடக்கிற ஒரு மிகப்பெரிய மாற்றம் நாம் யாரும் உணர்றதில்ல. உண்மையிலே நம்ம யாருடைய பிரசன்னத்துக்கு போயிடுறோம், பிதாவின் பிரசன்னத்துக்கு போயிடுறோம், அவருடைய சமூகத்துக்கு நம்ம போறோம், அவருடைய சிங்காசனத்துக்கு முன் நாம நின்றுட்டு அவர்கிட்ட பேசுறோம். அதனால்தான் இந்த உலகத்துக்கு நாம என்ன பண்றோம், நம்ம கண்களை அங்க முழுக்க மூடிடுறோம். மூடிட்டு நம்ம அப்படியே, அதாவது இன்ஸ்டன்ட் ஆக்சஸ் அப்படின்னா, அந்த நிமிஷத்துல உடனே நமக்கு ஒரு தொடர்பு அங்க பரலோகத்துக்கு அங்க கிடைக்குது. ஏன் நம்ம அப்படி சமூகத்துக்கு போனோம், ஏன்னா அங்கதான் என்ன இருக்குது, நித்திய பேரானந்தம், அந்த பூரணமான சந்தோஷம் அங்க இருக்குது, அதையும் நாம அங்க பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்ப ஜபம் எவ்வளவு முக்கியம், ஒரு புதிய சிருஷ்டிக்கு அங்க நாம அதை சிந்திக்கணும். ஆனா சில சமயங்கள்ல ஜபத்தை வந்து அநேகர் தவறாக அங்க புரிந்து கொள்ளுகிறாங்க. ஒரு ஜபம் என்று சொல்லும் போது எது சரியான ஜபம் அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு தெரியும், பேசிக் சப்ஜெக்ட்ல கேட்ட பாயிண்ட்ஸ் தான். அதாவது தேவனுடைய சித்தத்தோடு இசைந்ததாக இருக்கும் போது அந்த ஜபம் தான் உண்மையான ஜபம், அதுதான் தேவன் அங்கீகரிக்கிற ஜபமும் கூட. சோ அதனால்தான் அவர் என்ன சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, தைரியமாய் கிருபாசன தண்டையில சேர கடவுங்க. அதாவது தேவன் என்ன சொல்றாரு, நீங்க தாராளமா என்னுடைய சமூகத்துக்கு நீங்க வரலாம் ஜபத்துல. அப்படி சொல்லும் போது அது எதற்கு அவர் சொல்றாருன்னா, என்னுடைய சித்தத்திற்கு இசைந்து நீங்கள் செயல்படுறதுக்காக தான் அந்த இன்விடேஷன். ஆனா நிறைய பேர் தப்பா பண்ணிடுறாங்க, என்னன்னா ஜபத்துல தேவனுடைய சித்தம் பாக்குறது இல்ல, இவங்க யாருடைய சித்தம் தான் செய்யறாங்க, நம்முடைய சித்தம் தான் நம்ம விண்ணப்பங்களா அங்க வைப்போம், பட் அது தவறு, அது நம்ம அங்க புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஜபங்கள் என்ன ஆகாது, கண்டிப்பா கேட்கப்படுறது அங்க இல்ல. சோ அதனாலதான் வசனத்துல நம்ம வேற எங்க படிக்கலாம், வசனம் வாசிங்க, யோவான் மன்னிக்கணும், யாக்கோபு 4:3 வசனம் பேசுறாரு, பாருங்க நீங்க தகாத விண்ணப்பம் பண்றதுனால நீங்கள் என்ன பண்றது இல்ல, கேட்டுக்கொள்வது எதுவோ அதை நீங்கள் பெற்று கொள்வதில்லை. சோ கண்டிப்பா ஒரு புதிய சிஷ்யனுடைய ஜபம் தேவனுடைய சித்தத்துக்கு இசைந்து இருக்கணும். அவருடைய சமூகத்துக்கு நாம அவரை குழப்பிற்காக போகக்கூடாது. அவருடைய சமூகத்துக்கு நம்ம அவரை குழப்பிற்காக அவர் நம்ம இன்வைட் பண்ணுவாருங்களா, அவர் ஒரு சித்தம் வச்சிருக்கிற நம்ம இன்னொரு சித்தம் எடுத்துட்டு போயிட்டு இல்ல 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 இல்லப்பா நீங்க இப்படி செய்யுங்க நம்ம அவங்க சொல்ல போறோம். சோ அவர் நம்மளை இன்வைட் பண்றாரு அப்படிங்கும் பொழுது அவருடைய சித்தத்தோடு இசைந்து செயலாற்றுவதற்கு. சோ அப்ப ஒரு புதிய சிஷ்யனுடைய ஜபம் அவருடைய சித்தத்தோடு இசைந்து தான் அங்க இருக்கும். சோ அப்படி இசைந்திராத ஜபம் பத்தி பேசும்போது நீங்க பெற்றுக்கொள்வதில்லை. நீங்க அந்த மாதிரி ஜபித்தீங்கன்னா உங்கள் ஜபம் என்ன ஆகுறது இல்ல, அன்ஆன்சர்டு, பதில் அளிக்கப்படாமல் போ. ஒருவேளை நம்முடைய ஜபங்கள் அநேக நாள் இருந்து நமக்கு சில விஷயங்கள் நிறைவேறலாம், சிம்பிளா புரிஞ்சுக்கலாம், நம்ம யாருடைய சித்தம் கேட்டிருக்கிறோம், நம்முடைய சித்தம்காக போராடிட்டு இருக்கோம், அது தேவனுடைய சித்தம் இல்ல அப்படின்னு நம்ம அங்க புரிஞ்சுக்கணும். சோ இதே விஷயம்தான் கர்த்தர் இயேசு கூட 2 பேசுறார், மத்தேயுள்ள 6:25-34 வரைக்கும், பாருங்க அப்போ நீங்க என்ன கேட்க வேண்டும் என்ன கேட்க கூடாது இதெல்லாம் அங்க பேசுறார். அதே மாதிரி யோவான் 15:7 கூட. சோ அந்த ஒரு கருத்தை கர்த்தர் இயேசு அங்க முன்வைக்கிறார். நீங்க ஜெபிக்கும் பொழுது தேவன் கிட்ட அவருடைய சித்தம் என்ன என்பதை புரிந்து கொண்டு நீங்க அங்க ஜெபிக்கணும். சோ அப்போ சில சில கண்டிஷன்ஸ் பிரதர் நமக்கு அங்க முன் வைக்கிறார். நம்முடைய ஜபங்கள் தேவனுடைய சமூகத்துல கேட்கப்படணும், அதற்கு அவர் நமக்கு பதில் அளிக்கணும்னா நாம் எந்த நிலைமையில இருக்கணும். அதாவது ஒருத்தருடைய ஜபங்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு அவர் இருக்க வேண்டிய நிலை என்ன, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கண்டிப்பா இந்த சப்ஜெக்ட் நம்ம பேசிக்ல கேட்ட சப்ஜெக்ட் தான், ஆனா இப்போ ரொம்ப கொஞ்சம் சில முக்கியமான பாயிண்ட் பிரதர் நமக்கு அங்க முன் வைக்கிறார். சோ யாருடைய ஜபங்கள் கேட்கப்படும், எந்த நிலையில இருக்கிறவங்களுடைய ஜபங்கள் மாத்திரம் தேவன் பதில் அளிக்கிறார். சோ ரெண்டு கண்டிஷன், ரொம்ப அருமையான அந்த கண்டிஷன் அங்க சொல்றார். சோ தேவன் இடத்துல ஜபம் ஏறெடுக்கிறவங்க முதல்ல கர்த்தர் இயேசு மேல விசுவாசம் வைத்திருக்கணும். அது மாத்திரம் பத்தாது. அந்த விசுவாசம் வைத்து தங்களை முழுவதுமாக அவர்கிட்ட அர்ப்பணிச்சு, அப்படி அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு புதிய சிருஷ்டியாக அவங்க இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அவங்க வெறும் விசுவாசம் மாத்திரம் வைக்கல கர்த்தர் இயேசு மேல அவருடைய ஈடுபலியின் மேல, அந்த விசுவாசத்தின் மூலம் தங்களை முழுவதுமாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. அதன் மூலம் அவர்கள் பழைய மனுஷனா இல்லை, இப்போ தேவன் பார்வையில் எப்படி இருக்கிறாங்க, ஒரு புது சிருஷ்டியா இருக்கிறாங்க. அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இரண்டாவது கண்டிஷன் ரொம்ப முக்கியமான கண்டிஷன். நிறைய சமயங்களில் நாம் கூட அதை மிஸ் பண்ணோம், நாம் கூட அதே கவனிக்க செலுத்துறது இல்லை. ஆனா இது பேசிக்ல நம்ம பேசுறது இல்லை இந்த பாயிண்ட். சோ அது புதிய சிருஷ்டியில தான் நம்ம பார்ப்போம். அது என்ன என்ன அங்க இரண்டாவது கண்டிஷன் என்னன்னா, சோ அந்த மனுஷன் அந்த புது சிருஷ்டி நெக்ஸ்ட் அவர் எந்த எந்த நிலையில நிலைத்திருக்க வேணும்னா, தேவனுடைய வார்த்தைய தனக்குள்ள அவரை நிலைத்திருக்க செய்யணும். தேவனுடைய வார்த்தைகள் அவருக்குள்ள கிரியை செய்யறவரா இருக்கணும். அதாவது அடிக்கடி தேவனுடைய வார்த்தைகள் வார்த்தை கிட்ட போய் அவருடைய வார்த்தையினால தன்னை நிரப்பி கொள்ளக்கூடிய ஒருத்தரா அங்க இருக்கணும். இங்கிலீஷ்ல சொன்னா, ஹி மஸ்ட் ஆல்சோ லெட் தி லார்ட்ஸ் வேர்ட் அபைட் இன் ஹிம். அவர் என்ன பண்ணணும்னா, தேவனுடைய வார்த்தைய தனக்குள்ள அனுமதிக்க கூடியவரா இருக்கணும். ஏன்னா சகோதர சகோதரிகளே, அவருடைய வார்த்தையின் மூலத்தான் நாம் என்ன பண்ண முடியும், அவருடைய சித்தம் என்னதென்று அறிஞ்சு கொள்ள முடியும். அவருடைய சித்தம் என்னதுன்னு அறிஞ்சு கொண்டாதான் அதற்காக நாம் என்ன பண்ண முடியும், ஜபத்துல நாம் அங்க ஏறெடுக்க முடியும். சோ தேவனுடைய வார்த்தையில நமக்கு தொடர்பு இல்லைன்னா அவருடைய சித்தம் நமக்கு தெரியாது. அப்ப நாம ஜபிக்கும் போது சுய சித்தமா இருக்கும். அந்த ஜபம் நாம கான்சன்ட்ரேட்டடா இருந்தாலும் கூட என்ன ஆகாது, அங்கீகரிக்கப்படாது. சோ ரொம்ப முக்கியம். சோ நம் நிறைய சமயங்கள்ல இது இது ரொம்ப பிராக்டிக்கல் பாயிண்ட். சோ நம்ம நம்ம கேட்கக்கூடிய அந்த காரியங்கள் தேவனுடைய சித்தம் தானா, நம்ம எப்படிதான் முடிவு செய்ய முடியும், அதே தேவனுடைய வார்த்தைகளை என்ன பண்ணணும், அங்கீகரிக்கணும். தேவனுடைய வார்த்தைகள் அந்த விஷயங்கள் அங்க இருக்கும். சோ அப்போ பாருங்க, ரொம்ப முக்கியம், ஒருத்தருடைய ஜபங்கள் கேட்கப்படணும்னா விசுவாசியா மாத்திரமல்ல, ஒப்பு கொடுக்கப்பட்டவரா மாத்திரமல்ல, புதிய சிஷ்யா இருக்க வேணும். அது மாத்திரம் இல்ல, அவர் அவருக்குள்ள தேவனுடைய வார்த்தை அங்க கிரியை செய்யணும். அப்பத்தான் அவர் தேவனுடைய சித்தத்துக்கு இசைந்து அங்க விண்ணப்பம் அங்க செய்ய முடியும். அப்பத்தான் அவருடைய ஜபம் வந்து அங்க கேட்க முடியும். சோ இது நம்ம பார்க்கிறோம். சோ அப்போ இந்த ஜபம் சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆத்மாவை நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை தேவனுடைய சன்னிதானத்துக்கே கொண்டு போய் நிறுத்துற ஒரு ஒரு மாபெரும் ஒரு விசேஷம். இது உண்மையிலே சொல்லும் போது இது கூட இன்னைக்கு நாம சந்தோஷத்துக்கான ஒரு காரணம் சொல்றார். இந்த ஜபம் இன்றைக்கு நாம மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு இது ஒரு விசேஷமான ஒரு ஒரு ஆசீர்வாதம் தேவன் கிட்ட இருந்து. அதனால்தான் நம்ம பேசிக் சப்ஜெக்ட்ல பார்க்கும் போது த பிரிவிலேஜ் ஆஃப் பிரேயர் அதுக்கு டாபிக் வச்சிருக்கிறோம். ஜபம் செய்யக்கூடிய உரிமை நமக்கு, அது ஒரு உரிமை, அது ஒரு மாபெரும் ஆசீர்வாதம் அது. சோ நெக்ஸ்ட், இது இப்படிப்பட்ட ஆசீர்வாதமா இருக்கும் போது தான் நமக்கு அங்க ஒரு கேள்வி, அப்போ யார் யார் ஜெபிக்கலாம், யார் யார் வந்து அங்க ஜெபிக்கலாம். ஏன்னா வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், நீங்க இப்ரேயர் 4:16 வசனத்துல இந்த வசனம் வசனத்தின் அடிப்படையில யார் யார் தேவன் கிட்ட ஜெபிக்கலாம். வசனம் வாசிங்க, தைரியமாய் தைரியமாய் கிருபாசன தண்டையில நம்ம போய் சேரக்கடவும். கண்டிப்பா இந்த வசனம் இருக்கு. ஆனா இந்த வசனத்தின்படி யார் தைரியமா, தைரியமா, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், கிருபையை பெற்றுக் கொள்ளும்படி ஏற்ற காலத்துல சகாயத்தை பெற்றுக் கொள்ளும்படிக்கு தைரியமா கிருபாசனத்தில் சேரக்கூடியவர்கள் யார் 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 சேரலாம். சோ அப்படி கேட்டுட்டு பிரதர் ஒரு மூணு வகுப்பார் பத்தி பேசுறார். முதல்ல உலகம், உலகத்தின் ஜனங்களுக்கு இந்த வசனம் அப்ளை பண்ண முடியுமா? ஆனா கண்டிப்பா உலகத்தின் ஜனங்களுக்கு நிறைய தேவன்கள் இருக்கிறாங்க. அந்த தேவன்கள் கிட்ட இவங்க என்ன பண்றாங்க, தங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறாங்க. சோ இந்த வசனத்தின்படி உலகத்தின் ஜனங்களுடைய ஜெபங்களை தேவன் அங்க கேட்பாரா? ஆனா அவங்க ஜெபம் பண்றாங்க, ஏதோதோ தேவனுக்கு அங்க பண்றாங்க. சோ அப்போ இந்த கேள்வி கேட்டோம்னா ரொம்ப சிம்பிள் பதில், கண்டிப்பா உலகத்தின் ஜனங்களுக்கு இந்த வசனம் அங்க பொருந்துவதே அங்க கிடையாது. ஏன்னா ஒன்றான மெய் தேவன், அவரை நோக்கி நாம் ஜெபிக்கிறோம். அவர் நம்முடைய ஜபத்தை கேட்கணும்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எபிரேயர் 11:6 வசனம், தேவனிடத்தில் பிராக்கெட்ல ஜபத்தின் மூலம் சேருகிறவர் முதல்ல அவர் என்ன பண்ணணும், அவர் எவர் அங்க கூட பிராக்கெட் ஒன்றான மெய் தேவன், அவர்தான் தேவன் அவர் முதல்ல புரிஞ்சிருக்கணும். சோ அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அதாவது அவர் உண்டு என்றும் அப்புறம் பாருங்க, தம்மை தேடுகிறவர்கள் எதற்காக தேடுவாங்க அப்படின்னா, அவரை அறிந்து கொண்டு அவருடைய சித்தத்தை அறிந்து கொண்டு அந்த சித்தத்திற்கு தங்களை அர்ப்பணிச்சு அவருக்கு ஊழியம் செய்கிறவருக்கு செய்யணுங்கிற அந்த எண்ணத்தோடு யார் யாரெல்லாம் அவரை தேடுறாங்களோ, சோ இவங்களுக்கு தான் அந்த ஜபம் கேட்கப்படும். சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன்லயே உலகத்தின் ஜனங்கள் அங்க வருது இல்ல, ஏன்னா அவங்களுக்கு தேவன்னு ஒருத்தர் நம்புறாங்க, ஆனா அந்த தேவன் நம்முடைய தேவன் அங்க இல்ல, நம்முடைய தேவன் பத்தி அவங்களுக்கு தெரியறதே இல்ல. சோ அப்புறம் அந்த கண்டிஷன்லயே வந்துட்டு அவர்கள் வந்து இந்த வசனத்துக்கு உரியவர்கள் அங்க இல்ல. சோ ஆனா இந்த சம்பவம் சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான நபரை பத்தி பிரதர் ரசல் நமக்கு சில விவரங்கள் கொடுக்கிறார். கொர்னேலியோ, கொர்னேலியோ வந்து யார் தான் பாருங்க, முதல் புரட்சாது பாருங்க. அவரு தேவனை அறிஞ்சு கொள்றதுக்கு முன்னால இல்லைங்களா, அதாவது அவர் ஜபம் பண்றார், அவருக்கு ஜபத்துக்கு தேவன் என்ன பண்றார், அங்க பதில் கூட கொடுக்கிறார். சோ சில சமயங்கள் நமக்கு கேள்வி வரலாம், கொர்னேலியோ நிலை இப்படி இருக்குது, அவருடைய ஜபம் கேட்கப்பட்டிருக்குது, அப்புறம் எப்படி நாம இப்படி சொல்லலாம். சோ ஆனா பிரதர் அதை விளக்குறார், கொர்னேலியனுடைய ஜபத்துக்கு தேவன் பதில் கொடுத்தார், ஆனா கொர்னேலியோ ஒரு முழுமையான உறவை தேவன் கிட்ட ஜபத்துல வைக்கல, ஆனா ஒரு முழுமையான உறவை வைக்குவதற்கு தேவன் என்ன பண்ணார்னா பேதுரு அவர்கிட்ட அனுப்புறார். ஆனா எப்படி அவருடைய ஜபம் ஒரு பாதி அளவாவது கேட்கப்பட்டுச்சு அப்படின்னா, அதுக்கு என்ன சொல்றாருன்னா, அந்த அந்த ஒரு முயற்சி அந்த ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறதுக்கு முன்னால கொர்னேலி ஒரு புறஜாதியான இருந்தாலும் கூட எந்த நம்பிக்கைக்குள்ள வந்துட்டார்னா, ஒன்றான மெய் தேவன் பற்றின நம்பிக்கைக்குள்ள வந்துட்டார், அந்த விசுவாசத்துக்குள்ள வந்துட்டார். அந்த விசுவாசத்துல அவரை தேடினா அப்படி தேடும் கூட அவருடைய விண்ணப்பங்கள், அதற்கு தேவன் பதில் கூட அனுப்பிச்சார். ஆனா முழுமையான உறவு அங்க நம்ம சொல்ல முடியாது, ஜஸ்ட் அது ஒரு ஏற்ற காலமா இருந்துச்சு. யூத யுகம் முடிஞ்சு புறஜாதிகளுக்கான அந்த காலம் அங்க ஆரம்பிச்சுது. சோ அப்ப தேவ சித்தத்துக்கு இசைந்து இருந்ததுனால தேவன் என்ன பண்றாருன்னா, அவருக்கு சரி நீ என்னிடத்துல இப்படியே இருந்துட்டே நீ உன்னோட உறவாட முடியாது, சோ முதல்ல நீ எப்படி என்கிட்ட உறவாடணும்னு கத்துக்கோ அப்படிங்கறக்காகத்தான் அவர்கிட்ட தேவன் யார் அனுப்புறார், பேதுரு. பேதுருக்கு என்ன அங்க கட்டளைனா, போய் தேவனுடைய வார்த்தைகளை அவருக்கு என்ன பண்ணுங்க, நீங்க பேசுங்க. அப்ப தேவனுடைய வார்த்தைகளை கொர்னேலிக்கு போதிக்கப்பட்டு அந்த வார்த்தைகளை தேவனுடைய சித்தம் அறிஞ்சு அதுக்கப்புறம் தான் ஒரு பூரணமான ஒரு உறவை கொர்னேலியும் அங்க தேவன் கிட்ட அங்க ஏறெடுக்கிறார். அங்க முக்கியம். சோ அதே போலதான் ஒருவர் உலக ஜனங்கள், சோ உலக ஜனங்கள் அவங்க இருக்கிற நிலைமையிலிருந்து தேவன் கிட்ட என்ன பண்ண முடியாது, ஜபத்துல அங்க சேர முடியாது. அதற்கு முன்பு அவருடைய வார்த்தைகள் பற்றின ஞானத்துக்குள்ள அவங்க வரணும், அப்புறம் தான் ஒரு வேலை அவங்களுடைய ஜபங்கள் கர்த்தர் இயேசுவை அவங்களை அறிந்து ஏற்றுக்கொண்டு பண்ணதுக்கு மூலம் அப்புறம் அங்க போகும். ஆனா அந்த வாய்ப்புல உலக ஜனங்கள் சாதாரணமா எப்பயுமே அங்க இருக்கிறது அங்க இல்ல. சோ இதே சமயத்துல ஜபத்தை பத்தி பொதுவா இருக்கிற கருத்துக்கள் பத்தி கூட பிரதர் ரசல் அங்க சொல்றாரு. பொதுவா ஜபம் பத்தி எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, யார் வேணா ஜபம் பண்ணலாம், எப்ப வேணா ஜபம் பண்ணலாம், எங்க வேணா ஜபம் பண்ணலாம், கடவுள்னு ஒருத்தர் மனசுல நினைச்சிட்டு யார் வேணா எப்ப வேணா என்ன வேணா கேட்டா அந்த கடவுள்ங்கிற ஒருத்தர் என்ன பண்ணிடுவார், தருவார் அப்படிங்கறது பொதுவான கருத்து. பட் இந்த பொதுவான கருத்து முற்றிலும் தவறான ஒரு கருத்து. ஏன்னா இப்ப நம்ம பார்த்த கண்டிஷன்ஸ் தாங்க இருக்கு. உண்மையான தேவன் கிட்ட நம்ம சேரணும்னா அவர் யார் எப்படிப்பட்டவர் தெரியும், அவருடைய வார்த்தைகள் மூலம் அவருடைய சித்தம் அறிந்து கொள்ளணும், அவருடைய குமாரனை ஏற்றுக்கொள்ளணும், அப்புறம் முழுவதும் அர்ப்பணிக்கணும், அப்புறம் வந்துட்டு நம்முடைய ஜெபங்கள்ல அங்க ஏறெடுக்கணும். ஆனா இதெல்லாம் பாருங்க ரொம்ப ஆச்சரியம். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும் போதுதான் நம்ம எந்த அளவுக்கு உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாக அங்க இருக்கிறோம். கண்டிப்பா ஈரோட்ல நம்முடைய ஜெபங்கள் தான் தேவன் கிட்ட போகுது, நினைச்சு பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம், ரொம்ப ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். உலக எல்லாம் ஜெபம் பண்றாங்க, எல்லா வேண்டுதல் செய்யறாங்க, ஒருத்தர் சத்தா அவர் காதுக்குள்ள போறதே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இந்த கண்டிஷன்ஸ் அங்க தெரியல. இது அப்ப நினைச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய உரிமை நமக்கு, எவ்வளவு பெரிய அந்த சந்தோஷம், அது எவ்வளவு முக்கியம் கூட ஒரு புதிய சிருஷ்டிக்கு, அது நம்ம அங்க புரிந்து கொள்ளணும். சரி, அப்போஸ்தல் பவுல் நெக்ஸ்ட் பேசுறார், யார் வந்து தைரியமாய் அந்த மாதிரி கிருபாசன தண்டையில அங்க சேர முடியும். வசனம் சில வசனங்கள்ல அவர் பேசும்போது இப்ரேயர் 10:17-22 வசனங்கள் வரைக்கும்
பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு கொண்டு பண்ணினபடியால் பருவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம்.
பாருங்க அப்போ, ஆகையால் சகோதரரே, இவங்கதான் உண்மையிலேயே தைரியமாய் கிருபாசன தண்டையில அங்க சேர முடியும். ஏன்னா இவர்களுடைய பாவங்களுக்காகத்தான் கர்த்தர் இயேசு தம்முடைய மாம்சத்தின் மூலம் ஒரு வழியா அவர் ஏற்படுத்திருக்கிறார். இதெல்லாம் என்னன்னா கர்த்தர் இயேசுவின் வழியின் மூலம் நாம தேவன்கிட்ட தைரியமா அவருடைய கிருபாசன தண்டில சேரும் ஒரு வாய்ப்பை அங்க பெற்றிருக்கிறோம். இந்த வாய்ப்பு யாருக்கு தான்? இந்த சுவிசேஷத்துலனா இந்த சகோதரரே வகுப்பார் சபை, கிறிஸ்து இயேசுனுடைய சரீர அங்கங்கள். சோ அதை பத்தி தான் அங்க பேசுறேன். சோ இவங்க பத்தி தான் இன்னொரு வசனம் கூட எபிரேயர் 4:15-16 இப்ப கூட படிச்சு சொல்லுங்க. நாம் ஏற்ற சமயத்துல கிருபாசன தண்டையில எப்படி சேரலாம்? தைரியமாய் சேர கடவும். சோ இது ரொம்ப முக்கியம் இந்த வார்த்தை. இந்த வார்த்தையின்படி அதாவது என்னன்னா, அந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கலாங்க. தைரியமாய் கிருபாசன தண்டையில போறோம் அப்படின்னா நமக்கு அது ஒரு ஒரு உரிமை. தேவன்கிட்ட போய் தைரியமா நிக்கலாம், தைரியம் ஒண்ணு உரிமையா அவர்கிட்ட சில விஷயங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஒரு அத்தாரிட்டி தான் யாருக்கு கேட்கறோம்? கண்டிப்பா உலக சின்னங்கள் கிடையாது. கண்டிப்பா யாருக்கு மாத்திரம் தானா இது? ஒன்லி ஃபுல்லி கான்சன்ட்ரேட்டட் தான், உண்மையான புதிய சிருஷ்டிகளுக்கு தான் இந்த ஒரு வாய்ப்பு. தைரியமா போய் கேட்கல. எப்படி ஒரு குழந்தை அப்பாட்ட எவ்வளவு தைரியமா சில விஷயங்கள் கேட்கலாமோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு மாத்திரம் தான். இது சொல்லும் போதுதான் நெக்ஸ்ட் இன்னொரு வகுப்பார் பத்தி பேசுறார். அப்போ விசுவாச வீட்டாருடைய நிலை என்ன? அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர். அப்ப விசுவாச வீட்டார்னா யாருனா இந்த பிரகாரத்துக்குள்ள வரவங்க, இந்த பிரகாரம் சோ கோர்ட் இங்க வரவங்க யார்? இவங்க தான் விசுவாச வீட்டார். இவங்க யார்? யார் இந்த விசுவாச வீட்டார்? யார் யாரெல்லாம் இந்த கேட் வழியா உள்ள நுழைஞ்சிருக்கிறவங்களோ, கேட் வந்து யார் பாக்குறோம்? கர்த்தர் இயேசு. கர்த்தர் இயேசு ஜஸ்ட் விசுவாசிச்சுட்டு எல்லாருமே யார் தான்? ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் ஃபெய்த் தான், விசுவாச வீட்டார் தான். ஆனா அவங்க இன்னும் என்ன பண்ணல? கான்சன்ட்ரேட் பண்ணல. ஆனா இந்த விசுவாச வீட்டாருடைய ஜெபங்கள் என்ன ஆகும் சொல்லும் போது ரொம்ப அருமையா சொல்றார். கண்டிப்பா அவங்களுக்கு இந்த வசனம் சொந்தம் இல்ல. தைரியமாய் கிருபாசன தண்டையில யார் சேர முடியாது? பெயர் கிறிஸ்தவ மண்டலங்கள் இருக்கிற எந்த ஒரு கிறிஸ்தவனும் வந்துட்டு அங்க சேரவே முடியாது. ஆனா தேவன் அவங்களுடைய ஜபத்தை முழுவதும் புறக்கணிக்கிறது இல்ல, ஓரளவுக்கு அவங்களுக்கு செவி கூட அங்க சாய்க்கிறார். ஏன்னா அவங்க யாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க? தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றிருக்கிறதுனால பாவிகள்ங்கிற நிலைமையிலிருந்து நீதிமான்கள்ங்கிற நிலைமைக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. ஆனா என்னன்னா அது அவங்களுக்கு பத்தாது. சோ அந்த நீதிமான் நிலைமையிலிருந்து அவங்க என்ன ஸ்டெப் வைக்கணும்? அடுத்தபடி தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த நிலைமைக்கு போகணும். அந்த முழு உடன்படிக்கை அவங்க செய்யணும். சோ அப்படி செய்யற வரை அந்த செய்வதற்காக சில கொஞ்சம் காலம் அந்த நீதிமான் நிலைமையை தேவன் மதிச்சு அவங்களுடைய ஜெபங்கள் கொஞ்சம் கேட்கிறார். ஆனா ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல தேவன் அவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? அந்த நீதிமான் நிலைமையை எதுக்காக நீங்க பெற்றுக்கொண்டீங்களோ அந்த ஒரு காரியத்தை நீங்க நிறைவேற்றணும். அதாவது நீதிமான் நிலைமைக்கு வருவதுங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். சோ அடுத்தபடி நீங்க என்ன பண்ணணும்? எடுத்து வைக்கணும் முழுமையான அர்ப்பணிப்பு. அந்த முழுமையான அர்ப்பணிப்பு அவங்க எடுத்து வைக்கல. சோ நீதிமான் நிலைமையில தேவனுடைய வார்த்தையை பற்றி அறிஞ்சு கொண்டாங்க, ஆனா அவருடைய சித்தத்துக்கு செவி சாய்க்கல. நீதிமான் நிலைமையிலேயே இருந்து ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் தேவன் பாக்குறார். அதற்கப்புறம் அவங்கள நீதிமானா கூட தேவன் என்ன பண்றது இல்ல, பாக்குறதுல அந்த அந்த நிலைமையிலிருந்து அவங்கள தள்ளிடுறது நம்ம அங்க பாக்குறோம். சோ அப்போ இந்த பெயர் கிறிஸ்தவ மண்டலத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள், கர்த்தர் இயேசுவின் மேல விசுவாசம் உள்ள விசுவாசிகளா இருந்தாலும் கூட சகோதர சகோதரிகளே, ஸ்ட்ராங்கா என்ன நம்ம சொல்லலாம்னா, அவர்கள் தைரியமாய் தேவனுடைய தேவன்கிட்ட ஜெபத்தின் மூலம் சேர முடியாது. அவங்க ஜெபங்கள் டைரக்டா தேவன்கிட்ட அங்க போய் அங்க சேரதில்லை. ஆனா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அவங்களுக்கு அந்த கிருபை இருக்கு. ஆனா அந்த கிருபையை அவங்க சரியான வகையில பயன்படுத்தி தேவ சித்தத்துக்கு அவங்க அதை உட்படுத்திக் கொள்ளணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல அவங்களுக்கு அந்த நிலைமை கூட அபகரிக்கப்படுவதை தான் அங்க நாம உணர்கிறோம். சோ இது எப்படி பிரதர் அருமையா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாருன்னா, எப்படி ஒரு 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 கணவன் மனைவி சொல்ற, ஆனா அவங்க கணவன் மனைவி ஆகல. ஆனா கணவன் மனைவி ஆயிட்டா ரொம்ப சிம்பிள், அந்த மனைவி தனக்குரிய தேவைகள் எல்லாம் யாருக்கிட்டத்தான் கேட்கணும்? கணவன் கிட்டத்தான் கேட்கணும். அவங்க மனைவியா இருக்கனால கணவன் என்ன பண்ணணும்? அவங்க கேட்டதெல்லாம் கொடுக்கணும். சோ இது எப்பதான் வருது? எப்போ அந்த அந்த திருமண பந்தத்துக்குள்ள போறாங்களோ, அந்த விவாக உடன்படிக்கைக்குள்ள போறாங்களோ அப்பதான் அந்த இது வருது. சரி, மணவாளன் மணவாட்டி, ஆனா அந்த மணவாளன் கிட்ட தன்னை முழுசா அர்ப்பணிக்கிறதுக்கு இவங்களுக்கு ரொம்ப யோசனை, அப்படி எல்லாம் அர்ப்பணிக்கல. ஆனா எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டா அந்த இவர் செய்வாரா? மணவாளன் அங்க மணவாளன் செய்ய மாட்டார். முதல்ல இந்த அம்மா அப்படி கேட்க கூட முடியாது. சோ தன்னை முழுவதும் அர்ப்பணிக்கும் போதுதான் அந்த ரைட்ஸ் இருக்கு. சோ அப்போ இந்த பாயிண்ட் தான் சொல்றாரு. சோ கிறிஸ்தவர்கள் பெயர் கிறிஸ்தவர்கள் இருக்கிற விசுவாசிகள் அந்த நிலைமை தான். அவரை அறிஞ்சிருக்கிறாங்க, ஆனா அவர்கிட்ட தங்களை முழுவதும் அர்ப்பணிக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. அப்ப கண்டிப்பா அவர்கிட்ட தைரியமா சில விஷயங்கள் கேட்க முடியாது. அவரு கூட அவங்களுக்கு கேட்டா கூட அவங்க அவங்களுக்கு என்ன பண்றது இல்ல அவரு. ஆனா இவங்க கேட்கறாங்க, அதுதான் உண்மை. முதல்ல இவங்க கேட்க கூட, ஆனா இவங்க கேட்கறாங்க. ஆனா கேட்டாலும் அவங்களுக்கு என்ன ஆகாது, கண்டிப்பா தரவே மாட்டார் அவர். சோ இதுதான் அந்த உலக ஜனங்களுடைய அந்த நிலைமை. சோ இந்த விஷயங்கள் அங்க புரிஞ்சுக்கணும். ஒரு ஜபம் பத்தி நாம சிந்திக்கும் போது இந்த சில பாயிண்ட்ஸ் அங்க புரிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். சோ உலகத்தின் ஜபம் தேவன்கிட்ட போய் சேருதா இல்லவே இல்ல, காரணம் என்ன புரிஞ்சுக்கணும். சோ பெயர் கிறிஸ்தவர்களுடைய ஜபம் போய் சேருதா? எப்படி போய் சேருதுன்னா எவ்வளவு காலம், எதுக்கு, என்ன காரணத்துக்காக போய் சேருது இல்லைன்னா ஏன், அது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ புதிய சிருஷ்டிகளுக்கு மாத்திரம் தான் போய் சேருதா, எப்படி ஏன், அதையும் நம்ம அங்க புரிஞ்சுக்கணும். இது ஏன் புரிஞ்சுக்கணும்னா, அது இப்படி புரிஞ்சுக்கொள்வது ஒருவேளை உலகத்தின் ஜனங்கள் விசுவாசத்துல நல்ல நிலைமைக்கு வருவது உதவியா இருக்கும். அதே போல கிறிஸ்தவர்கள் கூட தங்களுடைய தவறுகளை உணர்ந்து தங்களை முழுவதுமாக அர்ப்பணிச்சு தேவனுக்கிட்ட சேருவதற்கு அங்க உதவியாக இருக்கும். ஆனா இதெல்லாம் அவங்க தவற விடுகிற சில முக்கியமான காரியங்களை அங்க பார்க்கலாம். சோ அப்ப நெக்ஸ்ட் என்ன பிரதர் அங்க பேசுறாரு, என்ன பேசுறாருன்னா, சரி அப்போ இது நம்முடைய ஜெபங்கள் மாத்திரம் தான் இந்த சுவிசேஷ யுகத்துல தேவனுடைய சன்னிதானத்துக்கு போய் சேர்ந்து அவர்கிட்ட தைரியமாய் நம்ம போய் கேட்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் சொல்லும் போது, நெக்ஸ்ட் நம்முடைய ஜெபங்கள்ல எதற்காக நாம் அங்க ஜெபிக்கலாம். சோ ரொம்ப எளிமையான பாயிண்டா. அப்போ கண்டிப்பா நம்ம இந்த உலகத்திற்குரிய காரியங்களுக்காக அங்க ஜெபிக்க போறது இல்ல, ஆனா ஒரே ஒரு காரியத்துக்காகத்தான் நம்ம ஜெபிக்கணும்னு வசனத்துல கூட கர்த்தர் இயேசு சொல்றார். அந்த ஒரே காரியம் கண்டிப்பா பரிசுத்தாவி. லூக்கால 11:13 நாம் அங்க வாசிக்கிறோம். தெரியல சகோதர சகோதரி, ஆனா நாம கூட நம்முடைய ஜபங்களை இன்னைக்கு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். சோ இது ஒண்ணுதான் நாம ஜபிக்கணும், அதாவது பரிசுத்தா ஆவிக்கு மாத்திரம் தான் நம்ம அங்க ஜபிக்கணும். சோ பிரதர் இன்னும் சில சஜஷன்ஸ் கொடுக்கிறார். என்னன்னா, நம்முடைய கவனம் முழுக்க பரலோகத்துக்குரியவர்களா தான் இருக்கணும், பூமிக்குரியவர்களின் மேல அங்க இருக்கக்கூடாது. சோ நம்ம ஆவிக்குரிய ஆகாரத்துக்கு தான் கேட்கணும், பூமிக்குரிய ஆகாரத்துக்காக கேட்கக்கூடாது. நம்ம நீதியின் வஸ்திரத்துக்காக ஜெபிக்கலாம், ஆனா இந்த உலகத்துல இருக்கிற வஸ்திரங்களுக்காக என்ன பண்ணக்கூடாது, நாம அங்க ஜெபிக்க கூடாது. சோ இது புதிய சிருஷ்டிகள் கிட்ட தேவன் எதிர்பார்த்தது. சோ இவங்க எதற்காக மாத்திரம் ஜெபிக்கலாம்னா, பரிசுத்த ஆவிக்கு மாத்திரமே ஜெபிக்கலாம். இல்லாட்டி இன்னொரு அடிஷனலா இன்னொன்னு கூட கேட்கலாம் சொல்ற. ஏன்னா ஏன் வேற எதுவுமே ஜெபிக்க வேணாம், எதுவுமே கேட்க வேணாம் அப்படின்னா, இது இந்த பாயிண்ட் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சோ அப்போ நமக்கு என்னென்னலாம் தரணுமோ அது எல்லாம் ஏற்கனவே தர்றேன்னு என்ன பண்ணிட்டாரு, வாக்கு தத்தம் பண்ணிட்டாரு. ஒருவேளை அவர் ஏதாவது மிஸ் பண்ணணும்னு நம்ம ஞானமா கேட்கலாமா? அப்படி கேட்கவே முடியாது. சோ நமக்கு என்னென்னலாம் தேவையோ இம்மையிலையும் சரி மறுமையிலையும் சரி நான் உங்களுக்கு தருவேன்னு அவர் லிஸ்ட் போட்டு அவர் நம்ம கிட்ட கொடுத்துட்டார். சோ இனிமேல் நம்ம நியாயமா கேட்கறதுக்கு நமக்கு அவர் எதுவுமே அங்க இல்ல. ஆனா என்ன நம்ம கேட்கலாம்னா, இன்னொன்னு எக்ஸ்ட்ராவா ஞானம் கேட்கலாம். ஏன்னா சோ நீ உங்களுடைய வாக்கு தத்தங்கள் என்ன, அதை நாம புரிஞ்சுக்கொண்டு அதை எப்படி நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில அதை அமுல்படுத்தி அந்த வாக்கு தத்தங்களை சுத்தம் தரிக்கிறது. சோ இந்த விஷயத்த நாம செய்வதற்கு நமக்கு போதிய ஞானம் இல்ல, அந்த ஞானத்தை கூட பரிசுத்த ஆவியுடன் நாம சேர்ந்து அங்க கேட்கலாம். சோ மேக்சிமம் புதிய சிருஷ்டிகள் தங்களுடைய ஜெபத்துல இது ரெண்டு தான் அங்க வைக்கலாம். சோ பரிசுத்த ஆவி கண்டிப்பா பரிசுத்த ஆவி வரும் போதே சகல சத்தியத்துல நம்மை அங்க வழி நடத்துவார், அந்த ஞானம் கூட நமக்கு இருக்கும். இது ரெண்டு போதும் தேவனுடைய சித்தம் நாம அறிந்து அதற்கு நாம முழுவதுமாக அங்க அர்ப்பணிக்கிறோம். சோ அதுதான் நம்ம யாக்கோபுல வசனம் படிக்கிறோம், உங்களுக்கு தெரியும். உங்கள யாராவது ஒருத்தர் ஞானத்துல அப்போ சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர்கிட்ட கேட்க கடவுள் அப்பொழுது அவங்களுக்கு அது கொடுக்கப்படும். சோ ஞானம் அது நம்ம கண்டிப்பா அது அங்க கேட்கலாம். சோ இது நம்ம பர்சனல் விஷயம். சரி, இப்போ புது சிருஷ்டிகள் தனிப்பட்ட வாழ்க்கையில அவங்களுக்காக தேவன் கிட்ட தைரியமா பரிசுத்தாவி ஞானம் இரண்டுக்காக நாம் ஜெபிக்கலாம். அது தேவன் பார்வையில அருமையாகும். ஒருவேளை நம்முடைய ஜெபத்துல உலகத்துக்காக நாம பெட்டிஷன் வச்சா என்ன வைக்கலாம், கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம். கரெக்டா சொல்லுங்க, கொஞ்சம் யோசிச்சு. உலக ஜனங்களுக்காக நாம ஜெபத்துல நாம் வச்சா என்ன கேட்கலாம், நம்ம சொந்தமா ஒரு பிரேயர் எழுத வேணாம். இயேசு கிறிஸ்து சொன்ன பிரேயருக்கே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பதில் கிடைச்சிடும் இல்லைங்களா? கரெக்ட், அதுதான் அது பிரதர் அருமை. The glorious times of restitution. சோ அந்த மகிமையான திரும்ப கொடுத்தலின் காலம், அந்த காலம் அதி விரைவில் தேவ சித்தப்படி இந்த பூமியில ஆரம்பிக்கப்பட வேண்டும். இது மாத்திரம் நம்ம ஜெபிக்கலாம். ஒரு வேலை கண்டிப்பா, ஒரு வேலை இல்ல கண்டிப்பா, உலக ஜனங்களை நம்முடைய ஜெபத்தில் நாம் நினைவு கூறும் பொழுது அவங்களுக்காக தேவன்கிட்ட நாம் கேட்க வேண்டிய ஒரே விஷயம் அந்த திரும்ப கொடுத்தலின் காலங்கள், உங்களுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படட்டும். ஏன்னா அந்த ராஜ்யத்துல இந்த உலக ஜனங்களுக்கான எல்லா பிரச்சனைக்குமான நிரந்தரமான தீர்வு மற்றும் ஆசீர்வாதம் அங்க இருக்குது. வேற எதுவும் நம்ம அங்க எக்ஸ்ட்ராவா நம்ம அங்க போய் அங்க கேட்க தேவையில்லை. சோ இது உலக ஜனங்களுக்காக நம்முடைய ஜெபத்துல நாம் ஏறிக்க வேண்டிய சில விஷயங்கள். சோ அப்போ இந்த ஜெபம் புதிய சிருஷ்டிக்கு தேவனுடைய சமூகத்துக்கு அவங்களை கொண்டு போய் நிறுத்தக்கூடிய ஒரு மாபெரும் உரிமை. அன்பான சகோதர சகோதரிகளே, சோ அதன் மூலம் பரலோகத்தில் நம்ம பிரவேசிக்கிறோம். பூமியில மாம்சத்தில் நாங்க இருந்தா கூட ஒவ்வொரு முறையும் நம்ம ஜெபம் பண்ணும் போதும் அது நம்முடைய ஜெபங்கள் தேவ சித்தத்துக்கு இசைந்து இருக்கணும். எந்த காரியங்கள் நம்ம கேட்கணும் இது எல்லாம் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். அதே சமயத்துல நம்ம ஜெபிக்கிற விதம், எங்கெங்கிருந்து நாம ஜெபிக்கலாம், இது கூட சிம்பிள் பாயிண்ட்ஸ் பிரதர் அங்க சொல்றார். சொல்லும் போது கண்டிப்பா நம்முடைய தனிப்பட்ட ஜெபம் ஒரு புது சிருஷ்டிக்கு ரொம்ப முக்கியம். அந்த தனிப்பட்ட ஜெபம் தனிமையில இருக்க வாய்ப்பு கிடைத்தால் தேவன்கிட்ட நாம சேரணும், அன்றாடம் சேரணும். அப்போது கூட நம்ம ஏற்கனவே சொன்ன பாயிண்ட் ஒன்று சொல்றோம் நம்ம, என்னன்னா தேவன் எந்த மாதிரி ஜெபத்துல ரொம்ப பிரியப்படுறாருன்னா நம்ம வாய்விட்டு அவர்கிட்ட பேச வேண்டிய ஒரு ஜெபம். சோ வாய்விட்டு நம்முடைய விண்ணப்பங்கள் நம்ம அறிக்கை செய்யறது தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். மனசுல சொல்றதை விட, சோ மனசுல சொல்றது அங்கீகரிக்கிறோம், அங்கீகரிக்கப்படுது, ஆனா அதை விட பெஸ்ட் எதுதான் அந்த வாயை திறந்து தேவன்கிட்ட தனிமையில அங்க நம் ஜெபங்களை ஏறெடுக்கிறது. அது மாத்திரமில்ல, ஒருவேளை நம்ம சில சமயங்கள்ல முட்டி போட்டு வாய் விட்டு ஜெபிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இல்லாத பட்சத்துல நடக்கும் போது, வேலை செய்யும் போது, பிரச்சனைக்கு மத்தியில் இருக்கும் போது கண்டிப்பா புதிய சிருஷ்டிகளுக்கு இந்த உரிமை அங்க இருக்குது. அப்ப கூட அவங்க ஜெபிக்கலாம். அதாவது ஜஸ்ட் அந்த மைண்ட் காண்டாக்ட், நம்மளுடைய சிந்தை வந்து அந்த தேவன்கிட்ட அங்க போயிட்டே இருக்கும். அது அதுதான் அதுதான் நம்ம அதிகபட்சம் அந்த நிலைமையிலேயே அங்க இருக்கணும். ஒரு புது சிருஷ்டி கண்டிப்பா, அதாவது ஒரு பைபிள் பத்தி ஒரு கமெண்ட் எழுதுறவர், கமெண்ட் எழுதுறவர் ட்ரூத்ல எல்லாம் இல்ல, ஆனா அவர் ஜெபம் பத்தி ஒரு அருமையான தாட் சொல்றார் ஒரு பிரதர். அவர் அந்த தாட் பாருங்க, அதாவது ஒரு ஒரு நிமிஷமும் ஜெபம் பண்ணுகிறவர் சுத்தி ஒரு ஒரு மகிமை சூழ்ந்திருக்கும், ஒரு மகிமை சூழ்ந்திருக்கும். அந்த மகிமையை வந்துட்டு இந்த உலகத்தின் காரியங்கள் டிஸ்டர்பே பண்ண முடியாது. அவங்க முகத்துல ஒரு பிரகாசம் இருக்கும், அந்த இன்ஸ்டன்ட் கனெக்ஷன் இருக்கணும் தேவன்கிட்ட. அது ஜப சிந்தை இல்ல, ஜபத்தின் மூலம் அப்படி இருக்கிறவங்கள என்ன சொல்லலாம்னா ஒரு மகிமை, ஒரு பாதுகாப்பு மாதிரி அங்க சூழ்ந்து இருக்கும். அவங்க போகும் போதோ வரும் போதோ அது அந்த அவங்க முகத்துல தெரியும், அவங்க தேவன் கூட உருவாடிட்டு இருக்கிற அந்த விஷயம். சோ இது பர்சனல் பிரேயருக்கு பிரதர் சொல்ற அந்த சஜஷன். சோ அப்போ நம்ம பிரச்சனைகளுக்கு மத்தியிலயோ எதுக்கு மத்தியிலோ இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா தேவன்கிட்ட அவருடைய சமூகத்துல போய் நிக்கிற அந்த மாபெரும் வாய்ப்பு நமக்கு இந்த மாதிரி சம்பவங்கள்ல அங்க இருப்படி நம்ம அங்க பார்க்கிறோம். சோ இதெல்லாம் சொல்றா என்னன்னா, அன்லைக் எர்த்லி திங்ஸ் தே பிகம் தி மோர் பிரஷியஸ் ஆஸ் தே பிகம் தி மோர் ஃபெமிலியர். சோ எந்த அளவுக்கு நாம் இந்த ஜெபத்துல அனுதினமும் நம்மளை ஈடுபடுத்திக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம உணர்வோம் இது எப்படி உலகத்தின் பொக்கிஷங்கள் எல்லாவற்றையும் காட்டிலும் ஒரு விலையேற்ற ஒரு பொக்கிஷம் என்று. இதுல உண்மையான வார்த்தை, ஜபம் அப்பேற்பட்ட பொக்கிஷம், ஆனா அதை அடிக்கடி செய்வதன் மூலம் தான் அது பொக்கிஷம் நம்ம புரிஞ்சுக்கொள்ளும். அதை தான் சொல்ல வரோம். சோ அது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட் பிரேயர் என்ன, ஜன பிரேயர் அப்படின்னா ஃபேமிலி பிரேயர் கூட ரொம்ப முக்கியம் புதிய சிருஷ்டிக்கு. அதாவது நீங்க தனிமையில ஜபிக்கலாம், குடும்பமாக கூட ஒரு வீட்டுல வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்துல அங்க நம்ம ஒரு குடும்பமாக இருந்து அதிகாலையில பண்றது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு சொல்றார். அந்த நாள் முழுக்க தேவனுடைய வழிநடத்தல் நீங்க பாப்பீங்க, அந்த நாள் முழுக்க நீங்க தேவன்கிட்ட டெபாசிட் பண்ணிருக்கீங்க, அந்த நாள் முழுக்க உங்களுக்கு வழிநடத்தல் பாதுகாப்பு ஆசீர்வாதம் உங்களுக்கு கூட இருப்பதை ஒரு குடும்பமா நீங்க உணரலாம். வாய்ப்பு இருந்தா மறுபடியும் மாலை நேரத்துல நீங்க சேர்றதுக்கு கூட ஜெபத்துல வாய்ப்பு இருந்தா ஜெபத்துல நீங்க அங்க சேரலாம். ஆனா இதுல ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி குடும்ப ஜெபம் கூட ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு புதிய சிஷ்யனுடைய வாழ்க்கையில. அதே போல சபையாக இருந்து ஜெபிக்கிறது கண்டிப்பா நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம அங்க செய்யறோம். அதையும் கூட தேவன் முழுவதும் அங்க அங்கீகரிக்கிறார். அதையும் கூட நாம அங்க செய்யணும் சகோதர சகோதரிகளை. அது மாத்திரமல்ல, ஏற்கனவே பார்த்த அந்த பாயிண்ட் படி, சோ புதிய சிருஷ்டிகள் அவங்க புது சிருஷ்டிகளா இருக்கனால அவங்களுடைய குழந்தைகள் கூட தேவன் என்ன பண்றார், ஒரு பாதுகாப்புல வைக்கிறார் இல்லைங்களா. அதே பாயிண்ட்ல இவர் என்ன சொல்றாருன்னா, புதிய சிருஷ்டிகளுடைய ஜெபம் தான் கேட்கப்படும் அப்படிங்கும் போது, புதிய சிருஷ்டிகளுடைய கான்சன்ட்ரேட் பண்ணாத குழந்தைகள் அவங்க கூட அவங்களுடைய ஜெபம் கூட என்ன ஆகுது, கேட்கப்படும். எல்லாம் ஆச்சரியம் பாருங்க. நம்ம என்ன பாயிண்ட்ஸ் பார்த்தோம் அன்னைக்கு, அந்த ஃபேமிலி ரிலேஷன் பத்தி பார்க்கும் போது, அம்மா அப்பா புதிய சிருஷ்டிகளா இருந்தா அவங்களுக்கு முழு பாதுகாப்பு இருக்குது. ஆனா அவங்க புது சிருஷ்டிகளா இருக்கிறதுனால அவங்க குழந்தைகள் இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணல, அப்ப இன்னும் அவங்க யாரும் இல்ல. ஆனா அவங்களுக்கு என்ன இருக்குது, ஏன், யார் நிமித்தம், தாய் தந்தை நிமித்தம். அதே ஒரு ஃபார்முல இங்க கூட அப்ளை பண்ற, யாருடைய ஜெபம் மாத்திரத்தை கேட்கப்படுது இந்த சுவிசேஷ யுகத்துல, புது சிருஷ்டிகளுடைய ஜெபம். அவங்க தான் தைரியமா போய் சேரலாம். ஆனா அவங்க குழந்தைகள் புது சிருஷ்டியா இல்லாட்டி கூட அவங்க ஜெபம் கூட என்ன ஆகுது, கேட்கப்படுது. ஏன்னா அம்மா அப்பா புது சிருஷ்டி எல்லாம் நினைச்சு பாருங்க, ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். சோ ஆனா அது என்ன சொல்றாருன்னா, குழந்தைகளுக்கு சரியான வகையில ஜெபம் சொல்லிக் கொள்கிறதுக்கு பெற்றோர்கள் சின்ன வயசுல இருந்தே அங்க கற்றுக் கொடுக்கணும். ஆனா அந்த ஒரு கிருபை கூட எப்படி அதே ஃபார்முலால நம்ம சொன்னோமோ, ஒரு அந்த குழந்தைகள் ஒரு தனிப்பட்ட முடிவு எடுக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் தான் அவங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு. அந்த ஒரு நிலை அவங்க வந்துட்டாங்கன்னா அப்புறம் தேவன் அவங்க கிட்ட தனியா அவங்களுடைய சித்தத்தை எதிர்பார்க்கிறார். இந்த மாபெரும் ஆசீர்வாதங்களை அங்க பெற்றுக் கொள்வது. சோ அப்போ சகோதர சகோதரிகளை, அப்ப இந்த தற்கால சந்தோஷங்கள்ல நாம பார்க்கும் போது, கண்டிப்பா வாக்கு தத்தங்கள் மேல இருக்கிற நம்பிக்கை நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஆனா அந்த சந்தோஷம் நம்ம நிலைப்படுத்திக் கொள்ளணும் அப்படிங்கும் போது, அதற்கேற்ற கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அது மாத்திரமில்ல, அந்த சந்தோஷத்தை நாம ஜெபத்தின் மூலம் அங்க நம்ம வளர்க்க வேண்டும். அந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கிய ஒரு பங்கு அங்க வைக்கிறதை பத்தி தான் இங்க பேசுறார். இன்னொரு விஷயம், நமக்கு நம்முடைய சந்தோஷத்துக்கு முக்கிய காரணமா இருக்கிறது என்னன்னா, நாம் பெற்றெடுக்கிற அந்த மகா பரிசுத்தமான விசுவாசம். சோ அது பிரதர் பேசுற ரெண்டு பேஜுக்கு, பட் அது ரொம்ப சிம்பிளா நம்ம சொல்லி முடிக்கிறோம். சோ இந்த விசுவாசம் கூட உலகத்தின் விசுவாசத்துக்கும் நம்முடைய விசுவாசத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் அங்க இருக்குது. உலகத்தின் ஜனங்களுடைய விசுவாசம் என்ன நமக்கு நல்லா தெரியும், அவங்களுக்கு சரி என்று பட்டத, அவங்களுக்கு ஞானம் என்று அவங்க நம்புறத, ஒரு மூட நம்பிக்கையில குருட்டாட்டமான ஒரு விசுவாசம் தாங்க. ஆனா புதிய சிஷ்யனுடைய விசுவாசம் தேவனுடைய உண்மையான வார்த்தைகளின் மேல இருக்கிற அந்த விசுவாசம், அந்த விசுவாசம் ரொம்ப முக்கியம். பாருங்க, ஜெபம் ரொம்ப முக்கியம் சொன்னா அந்த சந்தோஷத்தை தக்க வச்சுக்கொள்றது. விசுவாசம் எந்த அளவுக்கு முக்கியம்னா, வசன வாசிங்க, யாக்கோபுல 1:5-8 வரைக்கும். பாருங்க, ஜபம் உரிமைதான், அதன் மூலம் தான் நம் சந்தோஷத்தை நிலைப்படுத்திக் கொள்ள முடியும். ஆனா அந்த ஜபம் போய் கேட்க பண்ணணும்னா எப்படி இருக்கணும், நம்ம விசுவாசத்தோட அந்த ஜபம், விசுவாசம் எவ்வளவு முக்கியம். சோ இந்த சந்தோஷத்தை நாம தக்க வச்சுக்கொள்றதுக்கு அந்த விசுவாசம் கூட நமக்கு இன்றியமையாத ஒன்றாக அங்க இருப்பதை நாம அங்க பார்க்கிறோம். இதோட இந்த பாடம் அங்க நிறைவாகுது சகோதர சகோதரிகளே. அடுத்த முறை நாம் சந்திக்கும் போது, சோ இந்த பாடம் வந்து முழுக்க முழுக்க பிரதர்ஸ்ல எதை பத்தி பேசினார் அப்படின்னா, தற்காலத்துல புதிய சிஷ்யனுடைய சந்தோஷம் என்ன, உரிமை என்ன. சோ அவங்க பூமியில மாம்சத்துல இருக்கிறாங்க, பாவமான உலகத்துக்குள்ள. அப்ப அவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்கு, அப்ப அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு, அப்ப அவங்களுக்கு என்ன சந்தோஷம் இருக்கு. சோ முடிச்சாச்சு. அடுத்த பாடம், கடைசி பாடம், சோ 17th பாடம், The Resurrection Inheritance of the New Creation. சோ இதே புதிய சிருஷ்டிகள் இந்த மாம்சத்துல அவங்களுடைய ஓட்டத்தை நிறைவாக்கி, முதலாம் உயிர்த்தெழுதல் உண்மையான ஒரு புது சிருஷ்டியா அவங்கள் உயிர்த்தெழும் போது அங்க அவங்களுக்கு என்ன சந்தோஷம், அங்க என்ன அவங்களுக்கு உரிமைகள், அங்க என்ன அவங்களுக்கு மகிழ்ச்சி, அதை குறித்து நாம் அங்க அடுத்த கிளாஸ்ல நாம் பார்ப்போம். தேவன் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே.
கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளை, நாளில் கூட ஜபத்தின் முக்கியத்துவத்தை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். நம் வாழ்க்கையில் நாம் எப்படி ஜபிக்க வேண்டும், எதற்காக ஜபிக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். சங்கீதத்தில் சொன்னது போல, நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி நமது கண்களை ஏறெடுப்போம் என்ற இந்த வார்த்தையின் மூலம் நம்முடைய அனுதின ஜபத்தை அவருடைய பர்வதத்தை நோக்கி நம்முடைய ஜபத்தை ஏறெடுத்து நம்முடைய சத்தியத்தின் ஓட்டத்தில் நாம் சீராக ஓடி முடிக்க தேவன் கிருபை செய்வாராக என்ற வார்த்தையோடு கூட இந்த நாளை நிறைவு செய்வோம். இதனால் அறிவிப்பு, தனி ஞாயிறு கோவை சிடி பவுண்டேஷனில் 2 நாள் மாநாடு நடைபெற இருப்பதால் அனைவரும் அங்கு வருகிறவர்கள் யார் என்று சகோதரத்தில் பெயர் கொடுக்கும்படியாக கூட அறிவிக்கப்படுகிறார்கள். திரும்பமாக ஒவ்வொருவருக்கும் நியமித்திருக்கிற தேவனோட நியமித்திருக்கிற அந்த மாநாட்டுக்குரிய அந்த பங்கை கொடுக்கும்படியாக கூட அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்படியாக இறுதியாக சகோதரர் சுதர்சன் அவர்கள் ஜெபிக்க இந்த ஜெப இந்த கூட்டத்தை நம்ம